الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اوصيكم واياي بتقوى الله فقد قال الله تعالى في محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون قال ايضا ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم في حديث اغتنم خمس قبل خمس ففيها قال شبابك قبل حرمك او كما قال عليه الصلاه والسلام All praise is due to Allah subhanahu wa ta'ala alone. He is the most powerful, most merciful, most beneficial to the mankind. And his salat and salam, the blessings and peace be upon all the prophets and the Sayyid of Prophets Muhammad Mustafa sallallahu alayhi wa sallam, as well as the pious and the salihin of our time and the time to come, inshallah ta'ala. My dear respected brothers in Islam, we are at a very decisive era we are living in. It's very challenging in the sense all the areas of a human life have come to such an extent where we are doubt of improvements further. In the sense, we are at a high advance technology life in every aspect of human's life. But if we see the ethics, the conducts, the akhlaq of human, or specifically Muslims, compared to the time and era, compared to other aspects, we are so low. We haven't gone advanced. We haven't made use of our time to advance our ethics, our morals, our conducts, our akhlaq. Dear brothers, today's topic would be the role of youth to conduct a peaceful coexistence at this challenging time in Sri Lanka. A vital part is being played by the youth of this time, a youth of Muslims. It's our duty, it's a responsibility upon us to safeguard the peace, to build the coexistence with multi-faith people. Because we are a minority here. On our shoulders, it's a huge responsibility. But before I go to that point, the role of a youth in a community, before I go to that point, let me start with an example to another point. A youth, a teenager comes, walks into a masjid on a day, on a particular, let's say on a Jummah day, he walks into a masjid. So it's time of Iqamah, everyone is standing for Salah. So he came late, he also joined the Salah. He started his salah with takbir, Allahu Akbar. Now the prayer is going on. Let's say in a second rakah or third rakah, his phone is start ringing. Now, while he is in salah, he forgot to put it in silent mode. Now the phone is ringing. The masjid like Katukele is everywhere, is echo. You get the sound everywhere. The ring, the bell ring goes on, goes on, goes on. He doesn't switch it off. Now, okay, it goes to an end. The ring goes off. The salah is also finished. Now he stands at the corner. The whole of masjid is looking at him. Now he is embarrassed. I forgot to put it in silent. Now he is looking down. Now after a while, slowly he is putting his head up. Now one guy is looking very angrily at him. Till the imam finishes his azkar, dua, is waiting. Till now someone is looking at him. He's very embarrassed. He can't even walk off of the masjid. Soon after the prayer, soon after the dua, the imam stands up. But anyway, in a polite manner, he stands up and he says, brothers, you have to be very keenful. You have to be very careful about others' salah. Because of your phone is ringing, everyone else's salah shouldn't be spoiled. Now, okay, he's also listening to that. Now he walks off of the masjid. In the evening, one of his friends calls him to their club, or let's say an alcoholic bar. He walks in. Now already he has what happened in the masjid in his head. Now that's the place, this is a place of worship, house of Allah, house of akhlaq, where Rasulullah sallallahu alaihi wasallam taught the conducts, the morals of Muslims. Now he walks in the evening into a place where the haram is served. The place of haram, place of shaitan, where sinful acts are happening. Allah hates this place. But he walks in, he orders a drink. Let's say a hard drink. Now he orders it, he keeps it on the table. Now somehow by mistaken, he pushes it off, it falls off the table. Now he spills the alcohol. Now the brother next to him comes to him, brother, are you okay? Are you in a worry? What has happened to you? You look worried. The manager of the bar, he comes to him, he says, don't worry, don't panic. It's just a drink. He has spilled one glass of alcohol. Now no one bothers. Everyone is supporting him. Everyone is assisting him. The bar manager says, no worry, we are giving a complimentary drink. Another drink for free of charge. You just have it. Now he goes back home at night. Now he thinks, now where should he choose? Between the house of Allah and the house of Shaitan. Where he sees the ethic, where he sees the moral, where he sees the akhlaq. Respected brothers, there's a moral in this story. In masjid, not only in masjid, on the streets, at home, wherever we are, in the schools. We think that these youth are very disrespectful. They don't respect us. They don't respect the elders. So we don't respect them. They have put in a side. They have cornered. They are left out. They are singled out. No one is taking care of them. No one is there to counsel him. No one is there to support them. This is the challenge the youth are facing. We must give them space. We must pave them way to come forward. My dear respected brothers, Ibn Abbas radiallahu anhu, Rasulullah sallallahu alayhi wa sallam himself has proclaimed that he is one of the best mufassirin. But at the demise of Muhammad Mustafa sallallahu alayhi wa sallam, when Nabi sallallahu alayhi wa sallam passes away, Ibn Abbas was only 13 years old. Mu'adh bin Jabal, he has been appointed as the governor of Yemen at the age of 27. Hazrat Zayd bin Usama radiallahu anhu was 17 when he was the leader of a battalion where under him was Umar radiallahu anhu and Abu Bakr radiallahu anhu. Such was the conduct of Sahaba. Rasulullah sallallahu alaihi wasallam understood about the youth. He gave him way. How many of you all can say that in our committee of masjid, we have a youth of 20 years, 25 years, or let's say 30 years? No, brothers. Muhammad bin Qasim, the one who conquered Spain and few other countries, when he conquered, he was the leader of the army. He was, I think, 15 years old. If you take in the Quran, Allah speaks about youth. Give chance to youth. When Hazrat Yusuf alayhi salam was appointed as the chief of finance in Egypt, he was 30 years old. He was just 30. But today's time, we say he's 30, he's still very young. He's a kid. He doesn't know anything. Same thing happens in the business. Same thing happens at home. The father doesn't give him space. In masjid, there's no space for them. In the community, they are singled out. So brothers, where you expect them to come out? Now when it comes to coexistence, these old people, our elderly people, these parents, these adults, where they're gonna play the roles? They have now finished their lives. Now they are doing with their amal. Coexistence, they have to intermingle with multi-faith people, with our Buddhist brothers, with Hindu brothers, with Christian brothers. They are a way to conduct. But we haven't given them chance. Now we complain they are addicted to drugs. They are addicted to other entertaining things. We ourselves have singled them out. Now we cannot complain. Brothers, let's ponder, let's think. So I'll make this part, the first part, the advice for the elders to give space for the youth, to give chances, opportunities for the youth to come up, come front, and to let's take them in the trustee boards, let's take them in the community services, whatever it is. There should be one or two. We have to identify them. Through them, we can penetrate into the youth. We can go into the youth. We can choose one, two, three. Day by day, they become the leaders. Now, we don't give chance. We are 50, we are 60. We think we know everything. We don't give them a chance. When they get a chance, at that time, they have already reached 40. Brothers, in Turkey, another step, let's go down in the line. Another step in Turkey, one of the masjids is written, if you don't hear the noise of children playing at the back while you are praying, if you don't listen the noise of children playing at the back while you are praying, beware that your future generation won't get the deen. At the time of Rasulullah sallallahu alaihi wasallam, Rasulullah sallallahu alaihi wasallam never stopped, no youth, no child. Everyone was inside the masjid. Rasulullah sallallahu alaihi wasallam was delivering the bayan, delivering khutbas, delivering preachers. Hassan Hussein radiallahu anhuma and other kids were playing around in the masjid. They weren't disturbed for them. They weren't disturbed for them. But we, today's time, we think they are disturbing us. They are disturbing us. So, respected brothers, let's try to give them space, and especially the youth. My dear brothers, my advice for you and the advice of Islam for you is not because Rasulullah sallallahu alaihi wasallam has given us enough of glad tidings. On the day of Qiyamah, there'll be no shadow. There'll be no shadow. At that time, Allah will protect seven types of people on Allah's shadow, under Allah's shadow. The second type of people Rasulullah sallallahu alaihi wasallam mentioned was the youth who spend their time according to the willings of Allah subhanahu wa ta'ala, according to thee. So we are them. And Rasulullah sallallahu alaihi wasallam also have said in another hadith, make use of your youth before you get old, before you get aging. So, dear respected brothers, there's one of the reasons where I took that part in early in the khutbah, because the youth are still walking in. The role of the youth, now the youth are rolling in now. So dear respected brothers, my youth, it's a huge responsibility upon us, because our adults have gone, they'll do the discussions, they'll do the meetings, they'll do the needful for us, but the people to act in front, the heroes are we. Just because of few entertainments and few luxurious things in the life, we shouldn't leave the community apart. It's our vital part to drive our community to the righteous path. We have friends, enough friends, especially the youth in Kandy, especially the youth in cities, especially the youth in Colombo, the capitals. We, every day by day, our activities we mingle with in our corporate colleagues are non-Muslims. We have enough of friends. Our classmates are non-Muslims. Our batchmates are non-Muslims. Our schoolmates are non-Muslims. This is a good opportunity. If you know the happenings in New Zealand after the Christchurch, people have started becoming Muslims. People have started converting into Islam. If you know the aftermath of 9/11 in America, New York, you have seen, we are looking at them, the people are started learning Islam. Now it's our time. Whatever happened, have gone through. Now we have to think. Make use of each opportunity. Now people are learning what is Sharia, what is Islam, what is Akhlaq, what are the teachings of Rasulullah sallallahu alaihi wasallam. For teach them to first, we must know what is Islam. I must practice Islam. An action speaks louder than the word. An action speaks louder than the word. We have to act in front of them. What Islam teaches us. If there is no difference between me and you, if there is no difference between you and him, then they are not going to learn because only of your teachings, because only of your Facebook posts, because only of your Instagram posts. No, brothers. We have to act in front of them. We have to show them what is akhlaq. So, my dear respected brothers, the adults will be giving you opportunity. They have to do the needful. That's a very, very, very weight responsible upon our elders to give them space, give the youth space to come in front. And youth also, we have to be very responsible when you act, especially in the community. And especially at home, when you act also, you have to think twice. I'm an Islamic youth, I'm not a normal youth. Allah has given me glad tidings. Rasulullah sallallahu alaihi wasallam have enough teachings for me. I have to learn them, I have to practice upon them. This is the easy way we can spread Islam. Because youth are ready. We see on social media, they are looking at us. They are in thirst. They want to know what is this. Why did they do the suicidings? Is it correct or not? What is Sharia? What is fiqh? What is the teachings of Islam? Wa akhir da'wana alhamdulillahi rabbil alameen. Sangai kuri Allah in nalladi arkale. இளைஞர்கள் இலங்கையில் உள்ள சகவாழ்வுக்கு எவ்வாறு தமது பங்களிப்பை கொடுக்கலாம் என்ற தலையங்கத்தில் முதலாவது நான் இளைஞர்களை விட முதிர்ந்தவர்கள், பெற்றோர்கள், சமூக தலைவர்கள் இளைஞர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு தனம் சுட்டுக்காட்டு நினைக்கிறேன். முதலாவது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் வாலிபர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க. பள்ளியில், சமூகத்தில், மஷூராக்கள்ல கூட வாலிப சஹாபாக்களை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எங்கட எத்தனையோ தலைமைகள்ல நாங்க அந்த வாலிபத்தை வச்சு இல்ல. அந்த வாலிபர்கள் இதனால தனிமைப்படுத்தப்படுறாங்க, ஓரங்கட்டப்படுறாங்க, அவங்க பின்தங்கி போறாங்க. அதனால அவங்க சமூகத்துல முன்னுக்கு வராங்க இல்ல, அதுக்கு பின்னால நாங்க இருந்து கொண்டு சொல்றோம். அவங்க போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்க, அவங்க சமூகத்துல முன்னுக்கு வராங்க. நாங்க அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிற நேரம் அவங்களும் ஒரு வயோதிபர் ஆயிட்டார், அவரும் ஒரு முதிர்ச்சி அடைஞ்சிட்டார். அப்படி இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 13 வயசு, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிற நேரம், அந்த சந்தர்ப்பத்திலே கொடுத்துட்டாங்க. ஒரு முஃபஸ்ஸிர், ஒரு முஃப்தி கிட்டத்தட்ட. ஹஜரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு ஒரு கவர்னரா போறார், ஒரு நாட்டுக்கு தலைவரா 27 வயசுல போறார். நான் சேலஞ்ச் பண்றேன், இந்த கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயாவது ஒரு பள்ளியில 30 வயதுக்கு குறைஞ்ச ஒரு தலைவர் எனக்கு காட்டேலுமா? கடந்த 10, 20, 50 வருஷத்துல 30 வயதுக்கு குறைஞ்ச ஒரு தலைவர் எனக்கு காட்டேலுமா? நாங்க சந்தர்ப்பம் கொடுக்கல. ஏன் வாலிபர்கள் இல்லாம இல்ல, நாங்க சந்தர்ப்பத்தை கொடுக்காம அவர்களுக்கு குறை சொல்ல முடியாது. அதே போல வாலிபர்களும் எங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு சாட்டப்பட்டிருக்குது, எங்கட தோல்ல இருக்குது. நாங்க அந்த பொறுப்பை சுமந்து கொண்டு சும்மா வாழையலாது. அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், அல்லாஹ் கேள்வி கேட்க இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, நிழலே இல்லாத கியாமத்து நாள்ல ஏழு கூட்டத்துக்கு அல்லாஹ் நிழல் அளிப்பான். அதுல ஒரு கூட்டம் தான் தனது வாலிபத்தை அல்லாஹ்க்கு விருப்பமா அல்லாஹ்க்கு பொருத்தமா கழித்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஒரு ஸ்பெஷல் இடம் ஒதுக்கி இருக்கிறான். ஆக என அன்புக்குரிய வாலிபர்களே, பெரிய ஒரு பொறுப்பு எங்கட தொழில் செய்யற இடங்கள்ல, பாதையில நாங்க பழகக்கூடிய சமூகத்துல, எங்கட நண்பர்களுக்கு மத்தியில நிறைய முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இருக்கிறாங்க. நாங்க அவங்களுக்கு வார்த்தை மூலமா இஸ்லாம சொல்றதை விட செயல் மூலமாக இஸ்லாத்தை காட்டுறது இருக்குது. இதுதான் மிகவும் பொருத்தமானது, இதுதான் அவர்கள்ட்ட ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடியது. அவங்க இதை வச்சு மார்க்கத்தை விளங்குவாங்க. இந்த பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குது. என்ற பெரியவர்கள் இந்த அந்நியர்களோட புலங்குற சந்தர்ப்பத்தை விட, வியாபாரிகள் இன்றைக்கு அந்நியர்களோட புலங்குற சந்தர்ப்பங்களை விட, அதுகள் அவைகளை எண்ணலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேரை சந்திப்போம். ஆனா வாலிபர்கள் அப்படி இல்லை. ஒரு விளையாட்டு இடத்துக்கு போனா, ஒரு வகுப்புக்கு போனா, அல்லது அவர்களோட சமூகம் அவர் ஒன்று சேரக்கூடிய இடங்களுக்கு போனா நிறைய, அதுவும் விசேஷமாக நகரங்களில் வாழக்கூடிய நாங்க, எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. எங்கட செயல் மூலமாக எங்கட சக நண்பர்களுக்கு, சக பிற மதங்களை பின்பற்றக்கூடிய தோழர்களுக்கு எங்கட மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு எங்கட. அதுக்கு முன்னால் நாங்க மார்க்கத்தை படிக்கணும், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க நான் மார்க்கப்படி வாழணும், அந்த மார்க்கத்தை படிக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு, ஷரியத் என்றா என்ன, ஃபிக்ஹ் என்றா என்ன, இது மாதிரியான ஒரு தலைமைத்துவம், ஒரு தலையங்கத்தை நான் தொட்டு காட்டிச்சேன். நான் ஒவ்வொரு வாலிபருக்கும் தெரியும் நான் ஏண்ட மார்க்கத்தை, எனக்கெல்லாம் கொடையாக தந்த இந்த இஸ்லாத்தை ஒரு அந்நியனிடத்துல எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்றதை யாராலையும் சிந்திக்கலாம். ஒரு சின்ன விஷயம். அதனால இன்னைக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க, சமூக தலைவர்கள், இமாம்கள் இருக்கிறாங்க, சமூகத்தில் முன்னால் உள்ளவங்க இருக்கிறாங்க, இவங்க இடத்துல நாங்க அட்வைஸ் எடுக்கணும், அவங்க இடத்துல அதாவது நசீகத்தை எடுக்கணும். எடுத்து நாங்க அவங்கள்ட்ட எப்படி கொண்டு போய் இந்த மார்க்கத்தை சேர்க்கலாம், அல்லாஹ் எங்களுக்கு தந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றலாம் என்றத மிகவும் விளங்கி நாம் அதனை அமுல்படுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வாஹிரதாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه واله وصحبه اجمعين اما بعد فيا الاخوان في الله اوصيكم واياي بتقوى الله واعصكم على طاعته واحذركم من معصيته وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ولا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسول الكريم أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم